யோவான் எழுதிய சுவிசேஷம் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தாரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜபிப்போம். சர்வல்லமை மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, நீர் அன்று நிக்கோதேமுவிற்கு சொன்ன அந்த உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற வேளையில், இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து ஆவியானவர் மூலமாக நீர் அதை எங்களுக்கு விளங்கப்படுத்தி தேவரந்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல், தேவரீர் எங்களுடைய பிள்ளைகளும் அப்படியான உறுதிக்குள்ளே வருவதற்கு ஏற்ற ஒரு நேரமாக இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் பிறத்தல் என்கின்ற சத்தியத்தை நாங்கள் பல தடவைகளிலே நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மறுபடியும் பிறத்தல் என்கின்றது தேவனுடைய சாயலிலே நாம் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிறதே இந்த மறுபடியும் பிறத்தல். இந்த மனுஷன் ஆதியிலே தேவன் அவனை படைத்த வேளையிலே அவன் தேவனுடைய சாயலாகவும் அவனுடைய ரூபமாகவும் படைக்கப்பட்ட மனுஷன், அவனுடைய பாவத்தினாலே அவன் என்ன செய்யப்படுகிறான் என்றால் அந்த சாயலை அவன் இழந்து ஆவிக்குரிய ரீதியிலே மரித்தவனாய், அவன் இந்த பாவத்திலே பூரணமாய் மரித்த ஒரு நிலைமையை இந்த எல்லா மனுஷரும் கொண்டிருந்தவனாக இருந்திருக்கின்றார்கள். அவை சிலர் இந்த பாவத்தினாலே மரித்தவர்களாக இருக்கின்றார்கள், சிலர் இந்த பாவத்திலிருந்து மரித்து மீண்டும் எழுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவை நாங்கள் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பிரதானமான காரியம் என்னவென்றால், இங்கே ஆவியினாலே இங்கே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் இந்த மேசையிலே வந்து அமருகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை நான் நிச்சயமாக தேவன் என்னை பரிசுத்த ஆவியானவராலே மறுபடியும் பிறக்க பண்ணினார் என்கின்ற அந்த நிச்சயத்தோடு நாங்கள் இந்த மேசையிலே வந்து அமர்ந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த வகையிலே தான் அருமையானவர்களே, ஏனென்றால் தேவன் சொல்லுகின்றார் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆகவே இந்த மறுபடியும் ஒருவன் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்த காரணம் அல்ல. ஆகவே அவன் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் இல்லாதவன் இந்த தேவனுடைய பந்தியிலே அவனாலே பங்கு பெற்பதற்கு அவன் அருகதை அற்றவன். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தேவனாலே நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை நாங்கள் மறுபடியும் பிறத்தல் என்கின்ற பிறந்தது என்கின்ற அருமையாளர்களே, இங்கே ரெண்டு வகையான மறுபடியும் பிறத்தலை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது இங்கு ரெண்டு கேட்டகரிஸ், ரெண்டு வகை இருக்கிறது இந்த மறுபடி பிறத்தலிலே. இங்கு முதலாவதாக மறுபடி பிறத்தல் எப்படி என்று சொன்னால், தாயினுடைய வயிற்றிலேயே மறுபடியும் பிறக்கின்ற ஒரு நிகழ்வு ஒன்று உண்டு. அல்லது சுத்த சுவாதீனமாக பிறக்கின்ற பிறப்பிலேயே இங்கு மூளை வளர்ச்சி குறைந்து பிறக்கின்ற பிள்ளைகளிடத்திலும் தேவன் வல்லமையோடு இந்த மறுபடியும் பிறக்க செய்ய கூடியவராக இருக்கின்றார். இரண்டாவதாக அது வளர்ந்தவர்களுடைய வாழ்விலே அவர்கள் வளர்ந்த பின்பதாக மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவை நாங்கள் இன்று இயேசு ஒரு வளர்ந்தவருக்கு தான் இந்த காரியத்தை சொல்லுகின்றார். ஆகவேதான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், ஒரு வளர்ந்த ஒரு மனுஷன் தான் மறுபடியும் பிறந்தேன் என்கிறதை அவர் உணர்கின்ற வேளையிலே அவன் எப்படிப்பட்ட ஒரு உள்ளான ஒரு அனுபவத்தை கொண்டிருப்பான் என்பதையே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற காரணம் என்னவென்றால், அவன் கேட்கின்றான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது போல பாருங்கள், அந்த மறுபடியும் பிறக்கிறது என்கிறது அது தேவனுடைய இஷ்டப்படியாக நடக்கிறது ஒன்றே தவிர எங்களுடைய கிரியைகளினாலே அது நடைபெறுகிறது ஒன்றல்ல. அது மட்டுமல்ல, அது தேவனுடைய இஷ்டமான இடம் செய்யப்படுகிறது மட்டுமல்ல, அந்த சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆகவே என்னத்தை, நாங்கள் சில விஷயங்களை அதை உணர்கின்றவர்களாக இருக்கிறோமே தவிர அது எப்படியாக நடந்தது என்பதை கூட எங்களாலே விவரிக்க முடியாதவர்களாக, ஒரு வாயடைத்து போன எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகின்ற ஒரு நிகழ்வே இந்த மறுபடியும் புறத்தலாக இருக்கின்றது. ஆகவே இங்கே மறுபடியும் ஒரு மனிதன் பிறந்தால் அவன் அதை உணர முடியுமே தவிர அதை அவனாலே காண முடியாது. மாறாக மறுபடியும் பிறந்தவனுடைய வாழ்வை மற்றவர்கள் அதிலே கண்டுகொள்ள கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே மறுபடியும் பிறந்த அந்த நிச்சயம், அந்த உணர்வு ஒருவனுக்கு வர வேண்டும். அது இல்லையேல் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுத் தந்திருக்கின்றார். ஆகவே நாம் மறுபடியும் அருமையானவர்களே, இந்த நிச்சயத்தை, இந்த மறுபடியும் நாங்கள் பிறந்தோமா என்கின்ற அந்த நிச்சயத்தை உடையவர்களாக இருப்பதற்காக நான் 5 சிறிய காரியங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு முன்பாக வைக்கின்ற ஒரு மனிதன் மெய்யாகவே எங்கே தேவனுடைய இஷ்டத்தின் படியாய் அவன் மறுபடியும் பிறப்பானே ஆனால், முதலாவது அவன் பாவத்தினுடைய கொடூரத்தை உணர்ந்தவனாய் அவன் இருப்பான். ஜோவான் எழுதிய சுவிசேஷம் 1 ஜோவான் 3:9 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். பாருங்கள், இங்கு வேதமானது ஒரு விஷயத்தை அது அழுத்தி சொல்லுகின்றதாக இருக்கின்றது. என்னத்தை சொல்லுகிறதாக இருக்கிறது என்றால், இங்கு தேவனாலே பிறந்தவன் அவன் பாவத்தை செய்ய மாட்டான் என்று சொல்லுகின்றது. ஆனால் நாங்கள் அப்படியாக பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் சில வேளை நினைக்கக்கூடும், ஓகே, நான் என்னுடைய இதயத்தில் நான் பாவத்தை உணர்கின்றவனாக இருக்கின்றேனே, நான் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய பாவங்களும் நான் செயற்படுத்துகின்ற ஒவ்வொரு பாவங்களும் எனக்கு மிகவும் ஒரு அருவறுப்பாக இருக்கின்றதே, ஆகவே நான் மறுபடியும் பிறக்கவில்லையா என்கின்ற கேள்வி எங்களுக்கு வரலாம். ஆனால் வேதம் அந்த சிந்தனையோடு அது இதை சொல்லவில்லை. ஏனென்றால் அதே ஜோவான் எழுதிய இந்த சுவிசேஷமானது 1:8 சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆகவே இந்த ஜோவான் இங்கு சொல்ல வருகின்ற பிரதானமான காரியம் என்னவென்றால், இங்கே ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் பாவத்தை செய்யான் என்றால் அவனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவன் தொடர்ச்சியாக இந்த பாவத்திலே சந்தோஷப்படுகிறவனாக இருக்க முடியாது. அவன் இங்கே தேவனாலே அவன் பிறந்தால் அவன் இங்கே மறுபடியும் அவன் மெய்யாகவே அந்த அனுபவத்தை அவன் பெற்றவனாக இருந்தால் அவனை தொடர்ச்சியான ஒரு பாவ சந்தோஷத்திலே அவனாலே வாழ முடியாது. ஒரு கொஞ்ச காலம் பாவத்தை அவன் செய்து அவன் விழுந்து போகலாம், ஆனால் மறுபடியும் திரும்ப ஆவியானவர் என்ன செய்வாரே, அவனை விளங்கப்படுத்தி அதை மறுபடியும் அந்த பாவத்திலிருந்து மீளுகின்ற ஒரு காரியத்தை அவர் செய்கிறபடியாலே, தேவனாலே பிறந்தவன் அவன் தொடர்ச்சியாக இந்த பாவத்திற்குள்ளே இருக்க மாட்டான். இங்கே ஜோவான் 1 ஜோவான் 5:18 சொல்லுகின்ற காரியம், தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கர் அவனை தொடான். அவன் இங்கே திரும்ப இந்த வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த அவன் இந்த பாவத்திற்கு பழகி போன ஒருவனாக இருக்க முடியாது இந்த மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனாலே. ஆகவே ஏனென்றால் அவனிடத்திலே தேவனுடைய வித்து இருதயத்திலே இருக்கின்றபடியாலே அவன் செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும், அவனை நீ தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை செய்கிறாய் என்கின்ற அந்த உணர்வை அது கொடுத்து அந்த பாவத்தினாலே வருகின்ற கொடூரத்தை அது உணர்த்துகின்றதாக இருக்கும். எங்களுடைய நிலைமையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே பாவத்தையும் அதனுடைய அவல நிலையையும் எங்களுக்கு உணரப்பட்டிருக்கு. எப்படி என்று இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் என்றால், இங்கு பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த எங்களை தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர் ஒளி ஊட்டுகின்றவராக இருக்கிறார். எங்களுடைய இருதயத்திலே எங்களுடைய நிலைமையை அவர் எங்களுக்கு காட்டி, அது எவ்வளவுக்கு அரியண்டத்தின் மத்தியிலே எவ்வளவு பாவம் என்னை சுத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த உணர்வை தருகின்றவர் இந்த பரிசுத்த ஆவியான். அருமையானவர்கள், என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நாங்கள் மெய்யாகவே தேவனுடைய மறுபடியும் பிறந்திருக்கின்றோமா என்கிறதற்கு, நாங்கள் அதை நிச்சயிக்கிறதற்கு முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த பாவத்தினுடைய இந்த கொடூரத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோமா? சில வேளைகளை நாங்கள் நினைக்கலாம், இங்கு விபச்சாரத்தை செய்தால்தான் ஒரு பாவம், அல்லது கொலை செய்தால்தான் பாவம் என்று நாங்கள் சில நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, நீ உன்னுடைய சகோதரனோடு தேவையில்லாமல் கோபித்தாலே அது பாவம். அருமையானவர்களே, எங்களுடைய வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது போல, இந்த எரிச்சல் ஒரு பாவம், இந்த இச்சை ஒரு பெரியதான ஒரு பாவம், இந்த புறங்கூறுதல் ஒரு பெரியதான ஒரு பாவம், இங்கு இல்லாததை புனைகின்றது ஒரு பாவம். இப்படியாக அநேக பாவங்களை கொண்ட ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களிலும் பார்க்க ஏதோ பரிசுத்தமானவர்கள் என்று நினைக்கின்றது இந்த மறுபடியும் பிறந்த மனுஷனுடைய குணாதிசயம் அல்ல. இங்கு வேதம் சொல்கிறது, தேவரீர் நீர் எங்களுடைய பாவத்தை கவனிப்பீரே, ஆனால் யார் தேவனை உமக்கு முன்பாக நிற்கக்கூடும்? சங்கீதக்காரன் பாடினது போல, நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களையும் எங்களுக்கு முன்பாக தேவனையும் எல்லா விஷயத்திலும் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு விரோதமான பாவிகள் நாங்கள் என்கிறதை உணர்கின்ற அந்த உணர்வு தான் அருமையானவர்களே இந்த மறுபடியும் புறத்த ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது. ஒன்று அவன் பாவம் செய்யான் என்றால் என்னவென்றால், அந்த பாவத்தை அவன் வெறுத்து, அது தேவனுக்கு விரோதமாய் அந்த பாவத்தை செய்தேன் என்று அவன் அறிக்கையிடுகின்ற ஒரு உணர்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் மெய்யாகவே எங்களை தேவனுடைய திருப்பந்திக்கு நாங்கள் வருவதற்கு முன்பதாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய பாவத்தை எவ்வளவுக்கு சீரியஸாக, எவ்வளவுக்கு அது தேவனுக்கு முன்பாக ஒரு கொடியதான விஷயம் என்பதை நாங்கள் அதை நம்புகின்ற, சிறிய பாவமாகிலும் பெரிய பாவமாகிலும் எல்லாமே பாவம்தான். ஆகவே நாங்கள் இது எவ்வளவுக்கு முக்கியத்துவத்தை படுத்தி தேவனுக்கு முன்பாக அதை கொண்டு செல்லுகிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து பந்தியிலே சேர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகின்ற காரியம், இந்த மறுபடியும் பிறந்த மனுஷனை நாங்கள் எப்படியாக நாங்கள் நம்பி அறிந்து கொள்வதென்றால், இரண்டாவது இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று ஜோவான் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் பிதாவினாலே பிறந்திருக்கிறான். ஒன்று ஜோவான் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்றவன் தேவனாலே பிறந்திருக்கின்றான். அது என்ன அர்த்தம்? அதிலே ஒரு வகையிலே சொல்ல போல, நாங்கள் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கின்றோம், இயேசுவே எங்களுடைய தேவன் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வேதம் சொல்கிறது, இயேசுவானவரே என்றால், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்றால், இங்கே இயேசு என்கின்றது யாருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்? மாம்சத்திலே வந்த தேவனுக்கு கொடுக்கப்பட்டதே இந்த இயேசு என்கின்ற பெயர். ஆகவே அவர் பாவிகளை ரட்சிக்கின்றவர், இந்த பாவத்திலே பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிறது, அவர் ரட்சிக்க வந்தவர், தமது ஜனங்களை ரட்சிக்க வந்த இந்த மெய்யான தேவன் மனுஷனாக வந்த அந்த பெயர் தான் இந்த மெய்யேசுவே. ஆகவே இந்த இயேசு தான் இந்த கிறிஸ்து. என்ன கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்றால், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே இங்கே புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து என்கின்ற சொல்லும், கிறிஸ்தோஸ் என்கின்ற புதிய ஏற்பாட்டு சொல்லும், இங்கு பழைய ஏற்பாட்டிலே மேசியா மேசாயா என்கின்ற சொல்லும். அவன் இங்கு மேசியா என்கிறது பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயரும், அபிஷேகம் பண்ணினவருக்கு கொடுக்கப்பட்ட பெயரும், பின்பதாக புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணவருக்கு கொடுக்கப்பட்ட பேருமாக இருக்கின்றது. ஆகவே இந்த வகையிலே இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதென்றால் என்ன? பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்களை, ஆசாரியர்களை, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவார்கள். என்ன அர்த்தம்? அவர்கள் ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு வேலைக்கென்று அவர்கள் தேவனாலே அங்கு பிரித்தெடுக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு முத்திரை குத்துகின்ற ஒரு நிகழ்வே இந்த அபிஷேகம் பண்ணுதல். அவை இங்கு பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்களையும் ஆச்சாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அங்கு அபிஷேகம் பண்ணி அவர்களை தங்களுடைய வேலைகளுக்கென்று பிரத்யேகப்படுத்தி முத்திரை குத்திய அந்த நிகழ்வு தான் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட காரியம். ஆகவே எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர் என்றால் அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதையும், அவரே ராஜா என்பதையும், அவரே அதனுடைய ஆசாரியர் என்பதையும், தீர்க்கதரிசி என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கின்றவர்களாக அவரை மட்டுமே, பாருங்க, இயேசுவையே என்றால் அவரை மட்டுமே எங்களுடைய ராஜாவாக, அவரை மட்டுமே எங்களுடைய மேசியாவாக, அவரை மட்டுமே எங்களுடைய மீட்பராக, அவரை மட்டுமே எங்களுடைய தேவனாக நாங்கள் விசுவாசிக்கின்றவர்கள் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த மெய்யாக ஆண்டவராகிய இயேசு, அவர் கிறிஸ்து என்னவென்றால் அவர் தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக பிதாவினாலே பிரத்யேகமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் பிரத்யேகமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மட்டுமல்ல, அவர் தேவனுக்கு பிதாவிற்கு சமனானவரும். அவர் தன்னுடைய மீட்பின் பணியை செய்வதற்காக அவர் தேவனாயிருந்தும் தான் மனுஷனாக வந்ததை குறித்து அவர் எந்த ஒரு அவமானமாக அதை கருதாமல் அவர் தன்னைத்தான் சிலுவை பரியந்தம் தாழ்த்தி எங்களுடைய பாவங்களுக்காய் அந்த பிரதான ஆசாரியராய் அந்த பாவத்திற்கு நிவாரணத்தை அவர் சிலுவையிலே சிந்திய இந்த கிறிஸ்துவை என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே விசுவாசிக்காமல் இந்த பந்திலே உங்களுக்கு இடமில்லை. அருமையானவர்களே, இந்த வேதம் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவை மேசியா என்று அல்லது கிறிஸ்து என்று யாராலே விசுவாசிக்க முடியும் என்றால் தேவனாலே பிறந்தவராலே மட்டும். ஆவே, நாங்கள் எங்களுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்கிறோம் என்று உணர்ந்து, ஆகவே இந்த பாவத்திற்கு பரிகாரமாய் இந்த ஆசாரியராய் எங்களுக்காக வந்த இந்த உன்னதமான தேவனாகிய இயேசுவை எங்களுடைய வாழ்விலே விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர் ஒருவரே எங்களுக்கு எல்லாம் என்பதை நாங்கள் நம்பி, அவர் ஒருவரே எங்களுக்கு ராஜாவாக, அவருடைய அரசாட்சியின் கீழ், அவருடைய கட்டுப்பாட்டிற்கின் கீழே நாங்கள் சாதாரணமானவர்களாக வாழுக விருப்பம் உள்ளவர்களாக, அவருடைய ஆசாரியத்துவத்திற்கு உட்பட்டவர்களாக, அவர் தீர்க்கதரிசியா இருந்து சொல்லுகின்ற சகல வாக்கு தத்தங்களையும் நம்பி வாழுகின்றவர்களாக, அதை விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கின்றவர்களுக்கு அருமையானவர்களே இந்த பந்தி சொந்தமானது. ஆகவே உங்களுடைய வாழ்விலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், இந்த உங்களுடைய எல்லா பாவத்திற்கும் அந்த ஒரே ஒரு பரிகாரமாகிய கிறிஸ்துவே எனக்கு சொந்தம் என்று விசுவாசிக்காத எவனும் இந்த பந்தியிலே சேர முடியாது. ஏனென்றால் இந்த நிக்கோதேமு அதை செய்கின்றான். நிக்கோதேமு சொல்லுகின்றான், இயேசு அவனிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இயேசு உடனடியாக சொன்ன காரியம், நீ மறுபடியும் பிறக்கணும் ஐயா, சும்மா நீ உன்னுடைய தலையாலே நீ என்னை நம்புகிறதல்ல, என்னுடைய கிரியைகளை கண்டு இயேசுவே தேவன் என்று நம்புகின்றது அல்ல, அதனுடைய இருதயத்திலே அந்த சந்தோஷம் தேவன் எனக்காக இந்த சொந்த பாவத்திற்காக அவர் மரித்தார், அவரே இந்த மெய்யான இயேசு என்று இருதயத்தின் சந்தோஷத்திலே அது உனக்கு தெரிய வேண்டுமே தவிர, உன்னுடைய தலை அறிவிலே நீ வேறு பாடங்களை விளங்கி வைத்திருக்கிறது போல இயேசு தேவன் என்று அறிந்து வைத்திருக்கிறதுனாலே உனக்கு இந்த பரலோராட்சியம் இல்லை. அருமையாளர்களே, நீங்கள் கூட இந்த வருகின்ற ஓய்வு நாளிலே இந்த பந்திக்கு வருக ஆயத்தமாக இருக்கின்றவர்கள் நீங்கள் ஆராய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக அவர் இங்கு வந்ததினாலே நான் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை என்னுடைய இதயத்திலே நான் அனுபவிக்கின்றேன், அல்லது நான் தலையறிவினாலே மட்டும் இந்த கிறிஸ்துவை அறிந்தவனாக இருக்கிறேனா, அல்லது நான் இது என்னுடைய அனுபவத்திலே நான் அதை உணர்ந்து கிறிஸ்து தான் இந்த மெய்யான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கின்றவனாக இருக்கின்றேனா, நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய பந்திக்கு வரும்படியாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். மூன்றாவது காரியம் என்னவென்றால், இந்த மறுபடியும் பிறந்த அவன் தன்னுடைய ஆத்துமாவிற்கு எப்பொழுது முக்கியத்தை கொடுக்கின்றவனாக இருப்பான். ஒன்று ஜோவான் 18 5:18 தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்தான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அவன் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்றால் அவன் என்ன செய்யவில்லை, அவன் இங்கு இயேசுவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்றவன் மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய ஆத்துமா தேவனிலே எப்பொழுதும் தங்கி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சையோடும், தன்னுடைய ஆத்துமா ஒரு நாளும் இடலடைந்து போகக்கூடாது என்கின்ற அந்த விருப்பத்தோடும் தன்னுடைய ஆத்துமாவை அவன் காக்கின்றவனாக. அருமையாளர்கள், எங்களுக்கு மிக மிக முக்கியம், நாங்கள் மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆத்துமாவோடும் சரீரத்தோடும் தேவனங்களை படைத்திருக்கின்றான். ஆகவே நாங்கள் இங்கே ஆத்துமாவிலே எவ்வளவுக்கு கரிசன் உடையவர்களாக, நாங்கள் சரீரத்திலே மிக கரிசன் உடையவர்களாக நாங்கள் வாழுகின்றோம். எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் மிகவும் மிகவும் கவனம் உள்ளவர்களாக, எங்களுடைய உணவிலும் சரி, எங்களுடைய பயிற்சிகளிலும் சரி, எங்களுடைய சரீரமானது சுகதேகம் உள்ளதாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். சிறியதான ஒரு நோய் வந்தாலே உடனடியாக மறந்து எடுத்து நாங்கள் அதை குணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களுடைய சரீரத்திற்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இந்த சரீரத்திலே வேதனையோடும் சரீரத்திலே இந்த நோவோடும் வருத்தத்தோடும் இருந்தால் இந்த பூமியிலே சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த மறுபடியும் பிறந்தவர் என்ன செய்கிறார் என்றால் எங்களுடைய ஆத்துமாவை தேவனுக்கு முன்பாக நிறுத்து பார்த்து அதை அழகுபடுத்தி அதை அங்கு பயிற்சி படுத்தி தன்னுடைய ஆத்துமாவில இருக்கின்ற தன்னுடைய சகல பலவீனங்களையும் தன்னுடைய பாவங்களையும் அவன் விலத்தி அவன் அந்த ஆத்துமாவானது தேவனுக்கு முன்பாக அது பரிசுத்தமாக நிற்க வேண்டும் என்பதை வாஞ்சிக்கின்ற ஒருவனாக இருப்பான் யாரென்றால் இந்த மறுபடியும் பிறந்தவன். ஏனென்றால் ஜோவான் 1:5 தெளிவாக சொல்றது என்றால் இந்த மதிகேடன் தனது ஆத்துமாவிலே முக்கியத்துவப்படுத்த மாட்டான். எல்லாருக்கும் தெரியும் இந்த மதிகேடனுடைய உவமை. அவன் சொல்கிறான், நான் எவ்வளவு களஞ்சியத்தை சேர்த்து வைக்கிறேன், இது எனக்கு எவ்வளவு காலத்துக்கு இது காணும் என்கின்ற ஒரு சந்தோஷத்தோடு அவன் வாழுகின்ற வேளையிலே இயேசு அவனை பார்த்து கேட்ட காரியம், மதிகேடனே உன்னுடைய ஆத்துமா ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ என்ன செய்வாய். அருமையாக இந்த ஆத்துமாவிலே நாங்கள் மிகவும் கவனம் உள்ளவர்களாய், இந்த ஆத்துமாவிலே நாங்கள் எப்பொழுதும் கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மறுபடியும் பிறந்தவன் அப்படியே செய்வான். தேவனிடத்தில் இருந்து இந்த ஆத்துமாவிற்கு பாதுகாப்பு அருமையாளர்களை என்னாலே உங்களாலே கொடுக்க முடியாது. இந்த ஆத்துமாவிற்கு பாதுகாப்பு என்னாலும் உங்களாலும் கொடுக்க முடியாது. மாறாக இந்த ஆத்துமாவிற்கு பாதுகாப்பு தேவனே கொடுக்கின்றவராக இருக்கிறார். பாருங்க, அவன் சொல்கின்றான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்றால் என்ன, பொல்லாங்கன் அவனுடைய ஆத்துமாவிலே கையை வைக்காத படிக்கு தேவன் அவனை காக்கவும். நீங்க ஜோபுனுடைய வாழ்வையை பார்த்தால் தேவன் சொன்னார், நீ என்னுடைய தாசனாகிய ஜோபின் மேல் என்ன செய்யாதே, நீ கையை போடாதே. என்ன செய்கிறான் சாத்தான், அவனுக்கு உள்ள விஷயங்களை, அவனுக்கு குடும்பத்தை இல்லாமல் பண்ண போகின்றான், இல்லாமல் பண்ணினான், அவனுடைய சொத்துக்களை சுகங்களை பணங்களை எல்லாம் அங்கு இல்லாமல் போன வேளையிலும் அவன் என்ன செய்யவில்லை, ஆத்துமாவானது அவன் தேவனை ஒரு பொழுதும் தூஷித்தவனாகவோ அவன் மனுஷனை தூஷித்தவனாகவோ இருக்கவில்லை. என்ன செய்கிறான்? தேவனை தந்தார், தேவனை எடுத்தார். தேவனுக்கே ஸ்தோத்திரம். பாருங்கள், அவன் தன்னுடைய எல்லா விதமான இழப்புகளிலும், தன்னுடைய எல்லா விதமான சோர்வுகளிலும், தன்னுடைய எல்லா விதமான தோல்விகளிலும் அவன் தேவனை, தன்னுடைய ஆத்துமாவை அவன் காத்தவனாக இருக்கின்றான். என்னுடைய உங்களுடைய வாழ்வில் அருமையாகளே, இங்கே சரித பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்களுக்காக, சரித பிரகாரமான அநேக உதவிகளுக்காக, சரித பிரகாரமான காரியங்களை நாங்கள் முன்வைத்து எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் இழந்து போகின்றது மெய்யான கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. நாங்கள் எதை இழந்தாலும் இந்த ஆத்துமாவை இழக்காத படிக்கு, ஆத்துமாவானது தேவனை விட்டு தூரம் போவாத படிக்கு, தேவன் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை உடையவனே இந்த மறுபடியும் பிறந்தவனாக இருப்பான். ஏனென்றால் இப்பொழுது அவன் அல்ல, அவனுக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கின்றான். அவனுடைய ஆத்துமாவானது எந்த ஒரு இடரலையும் அடைந்து போகக்கூடாது என்று வாஞ்சித்து இந்த பூமியிலே அதற்குரிய சகல வேதனைகளை அனுபவித்தாலும் ஆத்துமாவானது எவ்வளவிற்கு அது விலை உயர்ந்தது என்பதை நினைப்பூட்டுகின்றவனாக இருப்பான் இந்த மெய்யானவன். ஏனென்றால் இந்த ஆத்துமாவிலே கரிசனை உடையவன் அருமையானவர்களே, அவன் தேவனை போல வாழுவதற்கு முயற்சிக்கின்றவனாக இருப்பான். வேதம் சொல்லுகின்றது, இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம் உண்டு? ஆகவே என்னத்தை இங்கு கிறிஸ்து கற்பிக்கின்றாரு? இங்கு ஆத்துமா உலகத்திலே இருக்கின்ற எல்லா சொத்துக்களிலும் பார்க்க உன்னதமானது ஒன்று, நீ அதை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை உன்னாலே பார்த்துக் கொள்ள முடியாது. நீ என்ன செய்கிறாய்? அதை என்னாலே தான் பார்த்துக் கொள்ள முடியும். எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலே நிறைய பணம் இருந்தால் நீங்கள் வீட்டிலே அதை பூட்டி வைத்திருக்க மாட்டீர்கள். என்ன செய்வீர்கள்? அதை கொண்டு போய் வங்கியிலே போடுவீர்கள். அங்கு காசானது என்ன செய்யப்படும்? பத்திரமாக இருக்கும். ஆகவே அதுபோல உங்களுடைய ஆத்துமாவையும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்குள்ளாக கொடுத்து, தேவரீர் நீர் என்னை தாங்கி, நீர் என்னை பாதுகாத்து, நீர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று எங்களுடைய ஆத்துமாவை கிறிஸ்து வண்டையிலே ஒப்புக் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இது மறுபடியும் பிறந்தவனாலே செய்கின்றது ஒன்று. நாலாவதாக அருமையாளர்களே, அவன் தன்னுடைய ஆத்துமாவை காக்கின்றவன் என்கின்ற வேளையிலே, அது அவன் சுயநலமாக காக்கின்றவன் அல்ல, எல்லாம் எனக்குத்தான் என்கின்ற ஒரு சுயநலம் அல்ல, மாறாக அவன் அன்பு செய்கின்றவனாக இருப்பான் இந்த மறுபடியும் பிறந்தவன். இந்த யோவான் சொல்லுகின்ற இந்த பகுதி என்னவென்றால், 1 யோவான் 5:1 கடைசி பகுதி, தேவனாலே பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகின்றவனாக இருக்கின்றான். என்ன சொல்லுகிறது வேதம் இங்கே? மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் எப்படியாக இருக்கிறான் என்றால், அவன் தன்னை பிறப்பித்த இந்த தேவனிலே அன்புள்ளவனாக இருக்கின்றான். அவன் தன்னை பிறப்பித்த தேவனிலே அன்புள்ளவனாக இருந்து அவன் தேவனாலே பிறப்பிக்கப்பட்ட மற்றவர்களிலும் அவன் அன்புள்ளவனாக. இன்னொரு வகையில் சொல்ல போறான் என்னவென்றால், தேவனுடைய தேவனிலும் தேவனுடைய பிள்ளைகளிலும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்ற ஒருவனாலே அது அன்பு கூற முடியும். அவை இந்த மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனாலே அவன் அன்பு கூறுகின்றவனாக இருப்பான். என 1 யோவான் 3:14 சொல்லுகிறது, நாம் சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்றால் என்ன? நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே ஒரு சகோதரனோடு நாங்கள் அன்பு கூறுகின்ற வேளையிலே நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இங்கு மறுபடியும் பிறந்த எவனும் தன்னுடைய சகோதரனிடத்திலே அன்பு கூறுகின்றவனாக இருக்கின்றான். அதற்காக எங்களுடைய சகோதரர் எல்லாரும் அன்பு கூற பாத்திரவாளிகளோ இல்லை? தேவன் எங்களை அன்பு கூறுவதற்கு நாங்கள் பாத்திரவாளிகளோ? அதுவும் இல்லை. அவர் எப்படியாக தேவனங்களிலே அன்பு கூர்ந்தார் என்பதை நினைத்து நாங்கள் மற்றவர்களிலே அன்பு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை நாங்கள் இங்கே அன்பு அன்பு என்று நாங்கள் அநேக அலட்டிக் கொள்வது வழக்கம். நாங்கள் சில வேளைகளை அன்பு என்றதை நாங்கள் வெளியாது நாங்கள் பேசிக் கொள்கிறது வழக்கம். ஆனால் இங்கு வேத வறுமையானவர்களை அன்பை பற்றி சொல்லுகின்றது. அதை நாங்கள் ஆராய்ந்து இப்படியாக நாங்கள் ஒருவரிலே அன்பு கூறுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில வேளைகளிலே எங்களை நாங்கள் சரியாக அன்பு கூர்ந்தாலும் மற்றவர்கள் அதை அந்த அன்பை புரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் தேவனுடைய இந்த பந்திக்கு வருகின்ற வேளையிலே எங்களுடைய இருதயம் எப்படியாக மற்றவர்களை அன்பு கூறுகிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் இந்த அன்பை எப்படியாக வேதத்தின் படியாக அன்பு கூற வேண்டும் என்பதை பார்த்து அப்படியாக ஒருவர் ஒருவர் அன்பு கூற வேண்டும். மற்றவர்கள் எங்களை அப்படி அன்பு கூறேக்கில்ல, மற்றவர் எங்களை பகைத்தாலும் நாங்கள் வேதனைப்படுகின்றவர்களா இல்லாமல் தேவனிடத்திலே அதை விடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையாக இந்த பந்திக்கு வருகின்ற வேளையிலே நாங்கள் எவ்வளவுக்கு தேவனிலே அன்பா இருக்கிறோம் என்பதையும் எப்படியாக மற்றவர்களிடத்திலே அன்பா இருக்கிறோம் என்பதையும் அறிந்தவர்களாக வர வேண்டும். 1 கொரிந்தியர் 13 4-7 வரை நான் வாசிக்கின்றேன். ஒவ்வொன்றாக, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அவை அன்பு எப்படி என்று சொன்னால் அது சாந்தம் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு ஒரு நாளும் அது பொறாமை கொள்ளாது ஒருவனிடத்திலும். அன்பு தன்னை புகழாது. அது எப்பொழுதும் தன்னை உயர்த்தி அது ஒரு பொழுதும் கதைக்க மாட்டாது. அது இருமாப்பாயிராது. அது எதுக்கும் விட்டுக் கொடுக்காமல் அது இருமாப்பு நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்கின்ற அந்த இருமாப்போடு இருக்கின்றது அல்ல இந்த அன்பு. அது அயோக்கியமானதை செய்யாது. அது தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் அல்லது சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கு. வறுமையான அன்பு சகலத்தையும் தாங்கும். அது எப்படியாக வேதனை மேல வேதனையை அது ஒரு சகோதரன் எங்களுடைய சகோதரனுக்கு அது கொடுத்தாலும் அது தாங்குகின்றதாக இருக்கும் இந்த அன்பு. சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அதை நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எப்படியான வேதனைகள் வந்தாலும் அதை சகிக்கும் இந்த அன்பு. அருமையாக நாங்கள் ஒருவர்களை அன்பு கூறுகின்ற வேளையிலே அவர் எங்களிலே அன்பு கூறுகிறார் என்பதற்காக அல்ல. அவர் ஒரு கொடியவராக அல்லது அவர் ஒரு பலவீனராக அவர் ஒரு இயலாதவராக அவர் சில விஷயங்களை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் கூட நாங்கள் எப்படியாக அன்பு கூற வேண்டும் என்றால் அந்த சகோதரிடத்திலே சாந்தம் உள்ளவர்களாக, பொறாமை இல்லாதவர்களாக, அங்கு இருமாப்பாய் நாங்கள் இராதவர்களாக, நாங்கள் சினமடையாதவர்களாக, அவர்களுக்கு எதிராக தீங்கு நினையாதவர்களாக, சகலத்தையும் தாங்குகின்றவர்களாக, சகலத்தையும் விசுவாசிக்கின்றவர்களாக, சகலத்தையும் நம்புகின்றவர்களாக, சகலத்தையும் சகிக்கின்றவர்களுமாக இருந்து அன்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றது. அன்பு என்றவுடனே நாங்கள் ஏதோ ஒரு பொருள்கள் பண்டங்களை நாங்கள் கொடுக்கின்றதிலே இந்த அன்பு நினைக்கின்றது அல்ல. அல்லது கண்டு ஏதோ சிரிக்கிறதிலே நாங்கள் கை கொடுக்கிறதில்லை இந்த அன்பு. அதற்கு மேலாக அது சகலத்தையும் அது தாங்குகின்றதாக, அது சகலத்தையும் அது நம்புகின்றதாக, அது அன்பும் பொறுமையும் சமாதானமும் இங்கு பொறாமை இல்லாததாக, இங்கு பெருமை இல்லாததாக, ஒருவரோடொருவர் மாயமற்ற ஒரு உறவை பேணுகின்றதே இந்த அருமையாளர்களே. நாங்கள் எங்களுடைய வாழ்விலே மாயமான உறவை பேணுகின்றோமா அன்பாக, அல்லது மாயமற்ற இந்த உண்மையான அன்பை பேணுகின்றவர்களாக இருக்கின்றோமா? இரண்டர்மையாகளே, தேவனங்களிலே அன்பு அவர் எப்பொழுது வைத்தாரோ எங்களுடைய ஒவ்வொரு பலவீனங்களிலும், எங்களுடைய தோல்விகளிலும், எங்களுடைய அவிசுவாசங்களிலும், எங்களுடைய துரோகங்களிலும் தேவனங்களிலே வைத்த அன்பை அவர் ஒருபொழுதும் மாற்றினவர் இல்லை. தன்னுடைய அன்பை அருமையானவர்களே அவர் சுற்றிப்பின் மூலமாக காட்டினார். தன்னுடைய அன்பை அவர் தன்னுடைய வார்த்தையினாலே காட்டினார். தன்னுடைய அன்பை அவர் எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்து அவர் காட்டினார் இந்த அன்பை. ஆனால் அவருடைய அன்பிலே எந்த ஒரு மாற்றமும் இருக்கவில்லை. அதே போல் எங்களுடைய வாழ்விலும் நாங்களும் மற்றவர்களே அப்படியான ஒருவர்களை அன்பு வைத்தால் இன்றைக்கு ஒருவர்களை அன்பு, அதை விட்டு விட்டு நாளைக்கு இன்னொருவர்களை அன்பு, அதை விட்டு விட்டு இன்னொருளை அன்பு, அந்த அன்பு என்கிற அருமையானே அது தொடர்ச்சியாக அன்பு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்த்து அந்த அன்பை உடையவர்களாக இருக்கின்றோமா? அப்படி இல்லை என்றால் நாங்கள் தேவனுக்கு முன்பாக தேவரீர் இந்த மாயமான இந்த அன்பை நாங்கள் உடையவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனாலும் தேவரீர் இந்த மேசையின் கீழ் வருவதற்கு இந்த மாயமற்ற ஒரு உறவோடு, மாயமற்ற ஒரு ஐக்கியத்தோடு, மாயமற்ற அன்போடு நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்தும் என்ற அந்த பலத்தோடும் அதை வாஞ்சிக்கின்றவர்களுமாய் நாங்கள் இந்த பந்தியிலே சேருகின்றவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக அருமையானவர்களே, நாங்கள் மறுபடியும் பிறந்தோம் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றது இந்த ஆவியானவர் தான். 1 John 3:24 கடைசி பகுதி, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவை இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்கிறதை எங்களுக்கு உறுதிப்படுத்த முடியும். அவர் எப்படியாக உறுதிப்படுத்த முடியும்? அவர் எங்களை பாவத்தை உணர்த்தி தேவனண்டையிலே போக வேண்டும் என்று அவர் எங்களை உணர்த்தி இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்க பண்ணி பின்பதாக அவர் எங்களுடைய ஆத்துமாவிற்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படுத்தி தேவனிலும் சக மனிதர்களிலும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எங்களுக்கு கற்றுத்தந்து அவர் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்பதை. இங்கு 1 John 4:13 கூட அது தெளிவாக எங்களை கற்றுத்தர் அவர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு தந்தருளின நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆவே அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு தந்தருளினதாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறது அறிந்திருக்கிறோமே. கிறிஸ்து எங்களிலே நிலைத்திருக்கிறார் என்பதையும் ஆவியானவர் அவர் எங்களை மறுபடியும் பிறக்க பண்ணினார் என்பதையும் இந்த பரிசுத்த ஆவியானவரே அவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றவராக இருக்கிறார். எங்களுடைய சுய முயற்சியினாலே, எங்களுடைய அறிவினாலே நாங்கள் மறுபடியும் பிறந்தோம் என்கிறதை உணராமல் இங்கு நிக்கோதேமுக்கு இயேசு கூறுவது போல அது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே அது வீசுகின்றதை, அது இதன சத்தத்தை நீ கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. காரணம் அது காற்று எப்படியாக வீசுகிறதோ அதே போல ஆவியில் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான் என்றான். அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய வாழ்விலே கொண்டவர்களாய், நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு எங்களுடைய வாழ்விலே இந்த மறுபடியும் புறத்தலை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய், ஏனென்றால் ஆவியானவரே எங்களுக்கு உணர்த்துகின்றவராக இருக்கின்றார். எங்களுடைய பாவத்தையும் உணர்த்தி கிறிஸ்து இயேசுவே மீட்பர் என்கிறதை விசுவாசிக்க பண்ணி எங்களுடைய ஆத்துமாவிலே நாங்கள் கரிசனை உடையவர்களாக அதனுடைய முக்கியத்துவத்தை அது எங்களுக்கு கற்றுத்தந்து தேவரிலும் சக மனிதரிலும் நாங்கள் மாயமற்ற அன்போடு வாழுகின்றவர்களாக மட்டுமல்ல, இதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அது உறுதிப்படுத்தி தந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நானும் நீங்களும் இந்த மேசையிலே வந்து கலந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தாமே நீங்கள் வருகின்ற ஓய்வு நாள் காலையிலே இந்த பந்தியிலே வர சேர துணிகின்ற வேளையிலே ஆவியானவர் உங்களுக்கு இந்த சத்தியங்களை உணர்த்தினவராய், அதிலே நம்பிக்கை உள்ளவர்களாய், உறுதி உள்ளவர்களாய் வந்து இதிலே பானம் பண்ணி நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.